ॐ नमो भगवते श्रीरमणाय।
ஸ்ரீரமணாசிரம புனித பயணம். பொன்விழா மலரில் வெளிவந்த ஆங்கில கட்டுரையை தழுவியது. எழுதியவர் எலினார் ஹாலன் நோயி, கலிபோர்னியா. சில வருடங்களுக்கு முன் என் வாழ்வில் பெரியதோர் நெருக்கடி ஏற்பட்டது. ஓயா மனத்துயரும் உறக்கமின்மையும் சேர்ந்து என் உடல்நிலையை மிக மோசமாக்கின. இத்தகைய இருண்ட நேரத்தில் எனக்கு அதுவரை தோன்றாத எண்ணம் ஒன்று உதித்து, எங்காவது வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே அது. என் சகோதரி பெட்டியுடன் கலந்து ஆலோசித்து உலக சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்தேன். பயணத்திற்கான முன்பதிவை செய்தவுடன் நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டேன். எனவே பயணத்தை ரத்து செய்ய வேண்டியதாயிற்று. ஒன்றன் பின் ஒன்றாக தடைகள் தோன்றி பயணம் செய்ய விடாமல் தடுத்தன. எனக்கும் நோயின் கடுமை காரணமாக பயணம் செய்வதில் உள்ள ஈடுபாடும் போயிற்று. எனினும் ஏதோ ஒன்று பயணத்தை மேற்கொள்ளுமாறு என்னை தூண்டிக்கொண்டே இருந்தது. என் சகோதரியும் அவ்வாறே கருதினாள். சில வார ஓய்விற்கு பின்னர் என் உடல்நிலை தேறியது. மீண்டும் ஒரு மாதம் கழித்து புறப்படும் கப்பலில் பயணம் செய்ய முன்பதிவு செய்து கொண்டேன். புறப்படும் சமயம் முன்போலவே நோயிற்றேன். கப்பல் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து பனாமா கால்வாய் வழியாக நியூ ஆர்லியன்ஸை அடைய ஒரு மாதம் ஆகும். ரயில் வழியாக சென்றால் 3 நாட்களில் நியூ ஆர்லியன்ஸை அடைந்து அங்கிருந்து கப்பலில் பயணம் செய்யலாம் என்றும், அதற்குள் என் உடல்நிலை தேறிவிடும் என்றும் கப்பல் ஏஜெண்ட் ஆலோசனை கூறினார். ரயில் பயணம் கடுமையாக இருந்ததால் மிகவும் தளர்ந்து விழுந்தேன். என்னால் நீண்ட பயணம் மேற்கொள்ள இயலாது என்று மருத்துவர் கூறினார். முன்வைத்த காலை பின் வைக்க எனக்கு மனமில்லை. அதிர்ஷ்டவசமாக கப்பல் 2 வாரம் தாமதமாக வந்து சேர்ந்ததால் பயணத்தை தொடர முடிந்தது. என்னை பார்த்த கப்பல் ஏஜெண்ட், உங்களை பார்த்தால் நோயுற்றிருப்பதாக தெரிகிறது. கப்பல் கேப்டன் உங்களை கவனித்தால் அனுமதிக்க மாட்டார். மருத்துவ வசதியும் இல்லை என்று கூறி என்னை அனுமதிக்க மறுத்தார். இறுதியில் கப்பல் துறைமுகத்தை விட்டு கடலில் செல்லும் வரை கேப்டன் கண்களில் படாதவாறு இருங்கள் என்று கூறி என்னை அனுமதித்தார். கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்ற திட நம்பிக்கையுடன் கப்பலில் ஏறினேன். ஏதோ ஒரு சக்தி என்னை நடத்தி செல்வதாக உணர்ந்தேன். இந்த சக்தியின் உந்துதலை மதித்து நடந்திராவிட்டால் ஸ்ரீ ரமண பகவான் சந்நிதியை அடைந்து மிகச்சிறந்ததும் தெய்வீகமானதும் வேறெங்கும் கண்டிராததுமான சாந்தியையும் ஆனந்தத்தையும் நான் அடைந்திருக்க முடியாது. கப்பல் புறப்படுவதற்கு முன் எனக்கு அம்மை தடுப்பூசி குத்திய மருத்துவர் மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஏன் பயணம் செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு நான் என்னை அறிய விரும்புகிறேன் என்று கூறினேன். நான் அமைதியை தேடிக் கொண்டிருந்ததால் காரணமின்றியே என் மனம் எப்போதும், முக்கியமாக நான் நோயுற்றிருந்த காலங்களில், இந்தியாவையே நாடியிருந்தது. கப்பல் புறப்பட்டவுடன் பலவித உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி தவித்தேன். இரவில் பயங்கரமான கனவுகளை கண்டு அலறி எழுவேன். உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. கப்பல் நேராக கேப்டவுன், அதாவது தென்னாப்பிரிக்கா நகருக்கு சென்று கொண்டிருந்தது. நடுவில் எங்காவது நின்றிருக்குமாயின் பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்பியிருப்பேன். ஆனால் இறைவன் திருவுள்ளம் நான் பயணத்தை தொடர வேண்டும் என்று இருந்தது. கேப்டவுனை அடைவதற்குள் என் உடல்நிலையும் சீரடைந்தது. டர்பன் துறைமுகத்தில் இறங்கி 1 மாதத்திற்கு பிறகு வந்த கப்பலில் ஏறி இந்தியாவிற்கு பயணம் செய்ய தொடர்ந்தேன். சென்னை துறைமுகத்தில் இறங்க என் நண்பர்கள் முதலில் என்னை அனுமதிக்கவில்லை. இறுதியில் என் விருப்பத்திற்கிணங்கி என்னை சென்னையில் உள்ள கன்னிமாரா ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். அடுத்து என்ன செய்வதென்று அறியாமல் ஆண்டவனை வழிகாட்டுமாறு வேண்டினேன். வெப்பம் கடுமையாக இருந்ததால் வேறு குளிர்ந்த இடம் பற்றி வினவிய போது கொடைக்கானலுக்கு செல்லுமாறு கூறினார்கள். உடனே காரில் புறப்பட்டு சென்றேன். அங்கு 2 இந்து சகோதரர்களை சந்திக்க நேர்ந்தபோது அவர்களிடம் இப்பிரதேசத்தில் மகாத்மாக்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று வினவினேன். ஏன் அவ்வாறு கேட்டேன் என்று எனக்கே தெரியாது. அவர்களிடமிருந்து நான் விடை ஏதும் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் அவர்கள், ரமண மகரிஷி என்னும் ஞானி திருவண்ணாமலையில் இருக்கிறார். பள்ளி பருவத்திலேயே வீட்டை விட்டு வெளியேறி அருணை அடைந்தவர். வெகு தூரத்தில் வசிப்போரும் அவரை தரிசிக்க வருகிறார்கள். அவரைப் போல ஒரு உண்மையான ஞானியை காண்பதறிது. இந்தியாவிலேயே அவர் மிகச்சிறந்த ஞானி என்று விடையிறுத்தனர். உடனே திருவண்ணாமலைக்கு செல்ல முடிவு செய்தேன். ஆனால் மற்றவர்கள் ரமணாசிரமம் ஒரு காட்டில் உள்ளதால் அந்த சூழ்நிலையும் வசதியின்மையும் எனக்கு ஒத்து வராது என்று தடுத்தனர். ஆயினும் ரயிலில் ஏறி திருவண்ணாமலை அடைந்தேன். ரயில் நிலையத்திலிருந்து மாட்டு வண்டியில் ஆசிரமத்தை அடைந்தேன். ஆசிரம சர்வாதிகாரி உள்ளிட்ட அன்பர்கள் அனைவரும் என்னை அன்புடன் வரவேற்றனர். பகவான் மலைப்பக்கம் சென்றிருப்பதாகவும் சிறிது நேரத்தில் திரும்பிவிடுவார் என்றும் கூறி என்னை காலை உணவிற்கு அழைத்தனர். பகவானை தரிசிக்கப் போகிறோம் என்ற ஆர்வத்துடன் உள்ளே நுழைந்தவுடன் அச்சந்நிதியில் தெய்வீகமும் தூய்மையும் நிறைந்திருப்பதை உணர்ந்தேன். பகவான் சந்நிதியில் தெய்வீக மனம் வீசுகிறது. பக்தர்கள் சூழ பகவான் கௌபீனதாரியாக சோபாவில் அமர்ந்திருந்தார். அவர் புன்னகை புரிந்தபோது தேவ சாம்ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்படுவது போல் இருந்தது. அவரது கண்கள் ஞான ஒளியுடன் நட்சத்திரங்கள் போல் பிரகாசித்தன. அத்தகைய நயனங்களை நான் கண்டதே இல்லை. அவர் என்னை அன்புடன் வரவேற்று என்னை பற்றி விசாரித்தார். அவருடைய அருளும் கருணையும் நிறைந்த பார்வை என் இதயத்தை அருளால் நிறைத்தது. அவரது கருணை சகல உயிர்களையும் தழுவிய ஒன்று. அவர் சந்நிதியில் மனம் தானாகவே தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்படுவதை உணர்ந்தேன். அவருடைய மகோன்னதமான ஆத்மசக்தியை உணராமல் இருக்க இயலாது. அவர் பேசவே தேவையில்லை. அவருடைய மௌன பிரபாவம் வார்த்தைகளை எல்லாம் விஞ்சிய வீரியம் கொண்டது. நான் இங்கு வருவதற்கு முன் எத்தகைய ஒருவரை சந்திக்கப் போகிறேனோ என்று ஐயமுற்றிருந்தேன். ஆனால் அவரை தரிசித்த பின் பகவானைப் போல் இப்பூ உலகில் இன்று எங்குமே இல்லை. அவரை காண்பவர் அவரிடம் தம்மை பறிக்கொடுப்பர் என்று அறிந்தேன். நண்பகல் உணர்விற்கு பிறகு ஓய்வெடுத்த பின் அவரது சந்நிதிக்கு சென்றேன். பகவானது சாந்தம் தவழும் திருமுகத்தையும் கருணை பொழியும் கண்களையும் நோக்கிய என் உள்ளம் உருகியது. என்னை அவர் நேரே நோக்கினார். எனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பது அவருக்கல்லவோ தெரியும். அவரிடம் வருவோர் அனைவரும் பாக்கியசாலிகள். அவரது இயல்பான சாந்த சுகம் அண்டினார்க்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. சிறு குழந்தைகள் அவரை வணங்குவது கண்கொள்ளா காட்சி. தெய்வீக புன்னகையுடன் அவர்களை வரவேற்கிறார். சில சமயம் குழந்தைகளை அவர் தன் கையில் வாங்கி கொள்கிறார். இது எனக்கு இயேசுநாதர் குழந்தைகளை ஆசிர்வதிக்கும் காட்சியை நினைவுறுத்தியது. இரவு உணவுக்கு பின் பகவானிடம் நான் மேற்கொண்ட பயணத்தை பற்றி விளக்கினேன். இரவில் ஆசிரமத்தில் பெண்கள் தங்கும் வழக்கம் இல்லை. ஆதலால் நான் முசாபரி பங்களாவிற்கு சென்றேன். பல ஆண்டுகளாக ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவித்திலேன். இதுவே என்னுடைய மோசமான உடல்நிலைக்கு முக்கியமான காரணம். தூக்கத்திற்காக உட்கொள்ளும் மருந்தும் பயனளிக்கவில்லை. இதை பற்றி நான் பகவானிடம் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், எனக்கு பழக்கப்பட்ட எந்த வசதியும் இல்லாமல் தூக்க மருந்தும் சாப்பிடாமல் அன்று இரவு நன்கு உறங்கினேன். உள்ளம் எனப்படும் என் ஆண்டவன் அருளை தவறாது பலன் தரும் ஒப்பற்ற அருமருந்தை பெற்றுவிட்டேன் என்றோ, மறுநாள் காலை நான் புதுப்பிறவியை பெற்றது போல் புத்துணர்ச்சியுடன் எழுந்தேன். ஒரு நாள் பிற்பகல் பகவான் ஆசிரமத்திலிருந்து மலைக்கு செல்லும் வழியில் உள்ள கேட் அருகே நின்று கொண்டிருந்தேன். மலைப்பக்கம் செல்லும் போது பகவான் சற்றே நின்று என்னிடம், இப்போது மனசாந்தியுடன் இருக்கிறாயா என்று வினவினார். அவருடைய அன்பு கலந்த ஆதரவும் புன்னகையும் என்னை அளவிலா ஆனந்தத்தில் ஆழ்த்தின. என்னுடைய அன்பு ஆழ்ந்த பக்தியாக மலர்ந்தது. என் உள்ளத்தில் சொற்களால் விவரிக்க இயலாத அமைதி நிறைந்தது. முன்பு நான் அதிக முக்கியத்துவம் அளித்தவை எல்லாம் இப்போது பொருளற்று போயின. என்னால் அவைகளை சரியான கோணத்தில் பார்க்க முடிந்தது. இறந்த காலத்தை பற்றிய வேதனைகளும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் மறந்தே போயின. ஆசிரமத்தில் காலச்சக்கரம் ஓடாமல் நின்று விட்டதை போல் இருந்தது. உண்மையிலேயே இது புண்ணிய பூமி. இங்குள்ள காற்றிலும் பகவானது அன்பும் அமைதியும் பரவியிருக்கின்றன. ஜோதி மலையான அருணாச்சலத்தை நோக்கும் பொழுது உள்ளத்தில் பயபக்தி நிறைகிறது. நம்மை மீறிய பேரொருட் சக்தி நம்மை கவ்வி வெற்றி கொள்கிறது. இங்கே எல்லாம் ஓயாது மௌனகோஷம் செய்கின்றன. பௌர்ணமி இரவில் கிரிவலம் செய்வது ஆன்மீக ஊக்க உணர்வை அளிக்கிறது. ஆழ்ந்த அமைதி நிலவும் அருணாச்சலத்தின் சந்நிதியில் இறைவனது குரலை எளிதாக கேட்கலாம். விண்டிடாது உன்னிலை விளக்கிட என்றே விண்டலம் அச்சலமா விளங்கிட நின்றாய் என்னும் குருநாதனின் அருள் வாக்கு இதையே உணர்த்துகிறது. பைபிளின் கீதத்திலும் சும்மா இருந்து நான் இருக்கிறேன் என்று கடவுளை உணர், பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட் என்று இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தையே பகவான் என்னிடம் முதன் முதலில் குறிப்பிட்டார். பகவான் எனக்கு இறுதியாக கூறியதும் இதுவே. எனக்கு எப்பொழுதும் இவ்வாக்கியத்தை பற்றி சிந்திப்பதற்கு விருப்பமுண்டு. எனினும் இப்போது அது புதியதோர் பொருளை பெற்று என்னை ஆனந்தத்தால் நிறைத்தது. ஆசிரமத்தில் 2 மாதங்களை கழித்தேன். 1 மாதம் இந்தியாவில் ஏனைய பகுதிகளை பார்த்துவிட்டு அமெரிக்கா திரும்ப உத்தேசித்தேன். ஆனால் ஆசிரமத்தை விட்டு செல்ல மனமில்லை. அந்த அளவிற்கு அன்பினால் பிணைக்கப்பட்டு விட்டேன். விருப்பமின்றியே அமெரிக்கா திரும்ப ஏற்பாடு செய்தேன். இறுதி நாட்களில் பிரிவாற்றாமையால் வருந்தினேன். என் நிலையை கண்ட பகவான், நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்று கூறி அனுகிரகித்தார். நான் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. துக்கத்தை தாங்க முடியாமல் நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். எனவே அன்று காலை ஹாலுக்கு செல்லாமல் குளக்கரையிலேயே இருந்தேன். பிற்பகலில் ஹாலில் பகவான் முன் அமர்ந்தபோது பகவான் என்னை பார்த்து புன்னகை புரிந்து, என்னை விட்டு பிரிய மனமில்லாமல் இவள் நாள் முழுதும் அழுது கொண்டிருக்கிறாள் என்றார். அவருடைய வாக்கில் அன்பும் மென்மையும் கலந்திருந்தன. இறுதியில் அவர் ஆசிர்வாதத்தை பெறும் பொருட்டு சென்றேன். பிரிவு துயரை என்னால் தாங்க இயலவில்லை. கண்களில் நீர் பெருக ஆழ்ந்த பக்தியுடன் உயிருக்கு உயிரான குருநாதனை வணங்கினேன். அவரே எனக்கு அம்மையும் அப்பனும் ஆண்டவனுமாக இருப்பாராக. நான் என்றுமே அவர் குழந்தையாகவே இருப்பேனாக. நான் செய்யும் செயல் யாவும் அவர் பொருட்டே ஆகுக. முதலில் சென்னையிலிருந்து காஷ்மீர் சென்று அங்கிருந்து கல்கத்தா சென்று கப்பலில் ஏறுவதாக உத்தேசித்திருந்தேன். நான் சென்ற எல்லா இடங்களிலும் பகவானின் அருட்சக்தி என்னை நடத்தி பாதுகாப்பதை உணர்ந்தேன். பல ஆபத்துகளில் நின்றும் என்னை காப்பாற்றிய சமயங்களில் அதன் செயல்கள் அற்புதங்களாகவே தோன்றின. பகவான் நினைவு என்னை விட்டு நீங்கவே இல்லை. பகவானை மீண்டும் தரிசிக்காமல் அமெரிக்கா செல்கிறோம் என்ற எண்ணம் என்னை பல முறை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது. ஒரு நாள் என்னிடம் மீண்டும் வருக என்று பகவான் கூறுவது போல் கேட்டது. பகவானை பிரிந்த நாட்களில் அவர்பால் கொண்ட பக்தி விசுவாசம் தீவிரமாயிற்று. நான் மீண்டும் திருவண்ணாமலை செல்ல தீர்மானித்தேன். என் பயண திட்டத்தை மாற்றினேன். கல்கத்தாவிலிருந்து கப்பல் ஏறி அமெரிக்கா செல்லாமல் திருவண்ணாமலைக்கு ரயிலில் பயணமானேன். என்ன அதிசயம்! மீண்டும் சொந்த வீட்டிற்கு செல்வதைப் போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. நான் பகவான் முன் நின்றபோது அவர் கனிவுடன் என்னை வரவேற்று, என் நெஞ்சை விட்டு என்றும் நீங்காது இம்முறை பகவானை தரிசித்த மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் பெருகிற்று. என்றும் பிரகாசிக்கும் அவரது ஞான பிரபாவத்தில் மூழ்கி திளைத்தேன். அவர் அருள் என்னை முற்றிலும் நிறைத்தது. குருநாதர் தம் திருக்கரங்களால் தீண்டிய உணவை உண்பதே பாக்கியம். அவருடன் சேர்ந்து உண்பது பெரும் பேறு ஆகும். அவர் அதிகாலையில் எழுந்து காய்கறிகளை நறுக்கி கொடுப்பார். சிறப்பான உணவு வகைகளை சுவையாக சமைக்கவும் செய்வார். ஏழையையும் பணக்காரரையும் சமமாக நடத்துவார். மிருகங்களுக்கும் அப்படியே. எந்தவித பாரபட்சமும் கிடையாது. மழைக்காலங்களில் பகவான் தன் மார்பில் குளிர் தாக்காதவாறு ஒரு வெள்ளை துணியை அணிந்து கொள்வார். அப்போது அழகிய குழந்தை ஒன்று பிப் அணிந்து கொண்டது போல தோன்றும். பேரறிவும் பெருமையும் ஒரு புறம் இருக்க, அவருடைய கள்ளமற்ற குழந்தைத்தனம் நம் மனதை கொள்ளை கொள்ளும். சில சமயங்களில் ராஜாதி ராஜனாக கம்பீரத்துடன் காட்சியளிப்பார். இரவு நேரங்களில் தலைக்கு முக்காடிட்டு போர்வே போர்த்தி கொள்வார். அச்சமயங்களில் இயேசுவை ஈன்றெடுத்த புனித மேரியை போல் காட்சியளிப்பார். நான் வெளியில் நின்று இக்காட்சியை கண்டு மோனத்தால் வழிபடுவேன். வேறு சில சமயங்களில் குழந்தைகளை கருத்துடன் கவனிக்கும் தந்தை போல் காட்சியளிப்பார். மாலையில் சூரியன் மறையும் பொழுது அவர் மலை மீது ஏறி செல்வதை மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு களிப்பேன். அச்சமயங்களில் அவருடன் செல்ல வாய்க்கும் போது பேரானந்தம் அடைவேன். ஒரு நாள் காலை அழகிய ரோஜா மலர் ஒன்றை கண்டு பறித்தேன். அதனை பகவானுக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நின்றது. அன்பர் ஒருவர் அம்மலரை கண்டு, அஹா, எவ்வளவு அழகான ரோஜா மலர் என்று வியந்தார். ஆம், இது பகவானுக்கு என்று கூறி ஹாலுக்கு சென்றேன். பகவானிடம் அதை கொடுப்பதா வேண்டாமா என்று எண்ணி அருகே உள்ள ஸ்டூலின் மேல் மலரை வைத்தேன். பகவான், அது என்ன என்று வினவ, ஒன்றுமில்லை, ரோஜா மலர்தான் என்று கூறினேன். பகவான் அதனை என்னிடம் கொடு என்று மலரை வாங்கி கொண்டு தன் நெற்றியிலும் கன்னத்திலும் ஒற்றிக்கொண்டார். பகவானது கருணை செயல் என்னை உருக்கியது. நான் அழுதுவிட்டேன். அமெரிக்காவிலிருந்து கிளம்பிய போது நான் சாந்திக்காக ஏங்கினேன். என் மனதில் அதனை அடைவதற்காக தோன்றிய தீவிர இச்சை என்னை வாளா இருக்க விடாமல் விரட்டிற்று. இங்கு என் ஆண்டவன் திருவடியில் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் என்னை சூழ்ந்து என் உணர்வில் கலந்தன. பேரமைதி தரும் இவ்விடத்திற்கு என்னை ஈர்த்து வந்தது பகவானே என்பதை நன்கு உணர்கிறேன். நான் புறப்பட வேண்டிய நாளும் நெருங்கியது. இம்முறை முன்போல் திரும்ப இயலாது என்று எண்ணி வருந்தினேன். நான் ஆசிரமத்துக்கு திரும்பிய பின் 8 மாதங்கள் கழிந்திருந்தன. என் குருநாதருடன் கழித்த அவ்விறுதி நாட்கள் ஆனந்தமானவை. என்னிடம் மிகுந்த அன்பும் பரிவும் காட்டினார். அவர் என்னை பார்த்து புன்னகை புரிந்த போதெல்லாம் என் கண்கள் குளமாயின. எப்படி இவ்விடத்தை விட்டு செல்ல போகிறோம் என்ற மலைப்பும் ஏற்பட்டது. நான் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. என்னால் அழுகையை தடுக்க இயலவில்லை. அன்று காலை பகவானுடன் மலை மீது நடந்து சென்றேன். பிற்பகலிலும் நானும் சில அன்பர்களும் பகவானுடன் நடந்து சென்று புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். பகவானுடன் இறுதி முறையாக இறங்கி வந்து கொண்டிருந்தேன். அப்போது என் உள்ளத்தில் இருந்ததை அவரே அறிவார். நாங்கள் திரும்பும் போது இருபுறத்திலும் குரங்குகள் வரிசையாக நின்றன. பகவான் அவைகளை நோக்கி எனக்கு விடையளிக்குமாறு கூறினார். அக்குரங்குகளை நானும் நேசித்தேன் என்பதை அவர் அறிவார். ஹாலில் நுழைந்தவுடன் பைபிளின் கீத பகுதியிலிருந்து ஆறுதல் அளிக்கும் சில பகுதிகளை என் பொருட்டு வாசித்தார். அவர் வாசித்தது, பிரபோ, தங்கள் ஆவியை விட்டு பிரிந்து யான் எங்கு செல்வேன்? தங்கள் சந்நிதானத்தை விட்டு எங்குதான் ஓட முடியும்? உயரச் சென்று ஸ்வர்க்கத்தை சேர்ந்தால் அங்கே தாங்கள் இருக்கிறீர்கள். நரகத்தில் விழுந்து கிடப்பேனாயாகில் அங்கும் தாங்கள் இருக்கிறீர்கள். காலை பொழுதின் இறக்கைகளை தரிசித்து சமுத்திரங்களின் சூரியோதய எல்லைக்கு சென்றாலோ அப்போதும் தங்கள் கைகளே என்னை அழைத்துச் செல்லும். தங்களுடைய வலது கை என்னை தாங்கிச் செல்லும். இதையே அவர் எனக்காக வாசித்தார். அன்றிரவு தம்முன் உணவு உட்கொள்ள பகவான் என்னை அழைத்தார். இரவில் பெண்கள் போஜன சாலைக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. இறுதி முறையாக பகவானுடன் உணவு உட்கொண்டது தெய்வீக ஆனந்தத்தை அளித்தது. அதனை நான் என்றும் மறவேன். நான் கிளம்புவதற்கு முன் ஆசிர்வாதம் வேண்டி அவரிடம் சென்றேன். அவர் திருவடியை என் கண்ணீரால் நினைத்தேன். என் உள்ளத்தில் அன்பு வெள்ளம் கரை புரண்டோடியது. என் குருநாதர் என் உயிரை காட்டிலும் எனக்கு இனியவர். எனது வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பேனாக. இறுதியாக என்னை பரிவுடன் நடத்திய அன்பர்கள் அனைவரிடத்தும் விடை பெற்றேன். என்னால் இயன்ற அளவில் என்னுடைய அற்புத அனுபவத்தை தெரிவித்துள்ளேன். ஆனால் பகவானது சந்நிதான மகத்துவத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அது அனுபவத்தறிய வேண்டிய ஒன்று. அங்கே மெய்ப்பொருளை நேருக்கு நேர் தரிசிக்கலாம். 1946 இக்கட்டுரையை எழுதுகிறேன். நான் தாயகம் திரும்பி 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒன்றை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். குருநாதருடைய சாநித்தியம் அவர் கூறியபடி நாளுக்கு நாள் தீவிரமாகி கொண்டிருக்கிறது. எனது பக்தி விசுவாசமும் வளர்ந்து வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் அது அசையாது விரைவிலேயே எனது குருநாதரிடம் வந்து சேருவேன். அவர் அழைப்பது என் செவியில் ஒலிக்கிறது.